அறமார் புகழ்தில்லை அம்பலவானர் அடிக்கமலம் அறவாதிரு மனமே அதுதான் உனக்கு நன்மருந்தே. அதனால பரவாமல் இருக்க வேணுமானால் யாரு பரவாமல் இருக்கிறானோ அவன் திருவடியை மறவாமல் இருக்க வேண்டும். ஆகையினாலே இப்படி மாணிக்கவாச சுவாமி நமக்காக பாடிய இந்த திருவாசகத்துல எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன், ஒவ்வொரு பிறப்புலையும் பட்ட துன்பம் கொஞ்சம் அல்ல வல்லவா, அதனால பிறந்து இழைத்தேன், பிறந்து இழைத்தேன் என்றால் துன்பம், துன்பம் இழைத்தன சரீரம் இழைக்கிறது அல்ல துன்பம். எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் எம்பெரும், இப்படி அநேக ஜென்மங்களை எடுத்து 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 இழைத்து போனேன், இப்பொழுது தேவரியருடைய திருவடியை கண்டுவிட்டேன், அதனால வீடு பெற்று விட்டேன். திருவடியை கண்டேன், வீடு பெற்றேன். திருவடியை கண்டா வீடு பெறதுக்கு திருவடிதானே வீடு. நீயே உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடுற்றேன். மெய்யே, மெய்யே என்றால் மெய்ப்பொருளே, மெய்ப்பொருளாகிய உன்னை உன் திருவடியை கண்டேன். மெய்யே உன் பொன்னடிகள், பொன்னடி என்றால் அழகு பொருந்திய பொன் போன்ற திருவடி, பொன்னாறு திருவடிங்கிறார் அல்லவா அப்பர் சுவாமி, பொன் போன்று இருக்கின்ற திருவடியை கண்டேன். மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடு ஊற்றேன். திருவடியை கண்டேன், வீடு பெற்று விட்டேன், வீடு பெற்று விட்டேன். எந்த வீடு? அழியாத வீடு. இப்ப இந்த வீடு என்ன வீடு? அழிகின்ற வீடு. இந்த வீடு அழிகிற வீடு தானே? இந்த வீடும் அழிகிற வீடுதான், அந்த வீடும் அழிகிற வீடுதான், ரெண்டு வீடுமே அழிகிற வீடுதான். அழிகிற வீடு அழிகிற வீட்டுல இருக்குது, இவ்வளவு ரெண்டு வீடும் அழிகிற வீடுதான். எவனாவது ஒரு 500 வருஷம் இருந்தவன காட்டுங்க பாக்கலாம், 500 வருஷம் இருந்தாலும் இல்லையில, 200 இருந்தாலும் கூட இல்லையே, சரியா 100 இருந்தாலும் கூட இல்லையே, அதிசயமா எங்கேயோ ஒருத்தர் பாம்பாவும் இருந்துதான் என்ன பிரயோஜனம் 100 வருஷம் இருந்து. அதையினாலே இப்படி அழியாத வீடுதான் வீடுன்னு பேரு. அதே குமரகுரு சொன்னார், சந்தரா அம்புலி இங்கே வா, இந்த கந்தனோடு வந்து விளையாடு, உனக்கு அழியாத வீடு தர சொல். நீ எது கேட்டாலும் தருவான், அதுக்கு மேல அழியாத வீடும் தருவான். யாரு? குமரகுரு சுவாமி. இந்த கந்தனோடு வந்து விளையாடு, அம்புலிய கூப்பிடுறார். அம்புலி வா, அம்புலி வான்னு பிள்ளைக்கு கூப்பிடுவோம் இல்ல, அம்புலி வா, அம்புலி வா, அப்படி ஒரு பழக்கம் இருக்குது இல்ல, அம்புலி வா, அம்புலி வா, அம்புலி வா, அது வராது, கூப்பிடுற வழக்கம். அதே வந்து இந்த கந்தனோடு வந்து விளையாடினா உனக்கு அழியாத வீடு இந்த கந்தன் தருவான்.
ஒளியாத புவனத்து உயிர் குயிரதாய் நிற்பதொரு தெய்வம் உண்டனவெடுத்து.
இதுல
புவனத்து உயிர் குயிரதாய் நிற்பதொரு தெய்வம் உண்டனவெடுத்து உரையால் உணர்த்துவது ஒளியவர் அவர்களுக்கும் ஊன்கண் முழக்கண்ணதா விழியாக முன்னின்று தன்னழி சுரந்தவர்கள் வேண்டிய வரங்கொடுப்பான் மெய் கண்ட தெய்வம் தெய்வமல்லால் புவியில் வேறில்லை என்று உணர்ந்தியால் பொழியாத புயல் தங்கு புவனமும் நான்முக புத்தேள் பெறும் புவனமும் பொன்னுலகும் மண்ணுலகும் இவ்வுலகு வேண்டினும் பொருளன்றுவர்க்கு மற்ற அழியாத விடுந்தரக்கடவன் இவனுடன் அம்புலி ஆடவாவே. அழகு புலி கந்த புலி தலைய ஒரு கந்தனுடன் அம்புலி ஆடவாவே.
மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்று வீடுற்றேன். திருவருளாகிய உயிர்களுக்கு திருவருள் அருள் செய்வதற்கு அது என்ன செய்கிறது என்று சொன்னால், உயிர்களை அறியாமையிலே அழுத்தி அந்த அறியாமையின் மூலமாக துன்பங்களை கொடுத்து துன்பம் அனுபவிப்பதன் மூலமாக வினையை நீக்கி அதன் பிறகு அவன் வந்து காட்சி தந்து அதன் பிறகு வீடு பெற்றை கொடுக்கிறான். திருவருளை பெறுவது என்பது சாமானியம் அல்ல. அதனாலதான் முன்னாலே மாணிக்கவாசகர் பல பிறப்புகளை பிறந்து அதிலே இழைத்து போனேன் என்று சொல்லி, எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் பெறுவான் என்று சொல்லி, அதன் பிறகு பக்குவம் வந்து பக்குவம் வந்த ஒருபாடு சிவபெருமான் வெளிப்பட்டு திருவடியை காட்டி மாணிக்கவாசகருக்கு வீட்டை தந்து விட்டார். அது மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு வீடுற்றேன் என்கின்ற பாக்கியத்தினாலே காட்டுகிறார். அந்த வீடு பெறுவதற்கு சாதனமாக இருப்பது எது என்று கேட்டால், உயிர்கள் கடவுளை பற்றுவதற்கு, உயிர்களுக்கும் கடவுளுக்கும் இடையிலே இருப்பது எது என்று கேட்டால், கடவுள் வடிவமாய், கடவுள் சம்பந்தமாய், கடவுளுக்கும் நமக்கும் தொடர்பு படுத்துவதாயிருப்பது அவனுடைய மந்திரம் என்பது. அந்த மந்திரத்தின் மூலமாக சிவனை அடைவதற்கு வாய்ப்பை உண்டு பண்ணுகிறது. அந்த மந்திரங்கள் ஒவ்வொரு தேவதைகளுக்கும் மந்திரங்கள் உண்டு. எல்லா தேவதைக்கும் அந்தந்த தேவதைக்கு உரிய மந்திரங்கள். அப்படிப்பட்ட எல்லா மந்திரங்களுக்கும் மூலமாக இருப்பது பிரணவம் என்று பெயர். எல்லா மந்திரங்களுக்கும் மூலமாக பிரணவம் இருப்பது போல எல்லா தெய்வங்களுக்கும் மூலமாக சிவபெருமான் இருக்கிறார். அப்படி அந்த பிரணவத்தை தான் ஓம் என்று சொல்லுவது, ஓங்காரம் என்று சொல்லுவது. அந்த ஓங்காரம் என்கின்ற மந்திரமானது உயிரை சிவனோடு கூட்டி வைப்பதற்கு பெரிய ஆற்றல் உடையது, பேராற்றல் உடையது அந்த ஓங்கார மந்திரம். அந்த மந்திரத்தை உச்சரிக்காமல் எந்த மந்திரமும் பயன் தராது. எந்த மந்திரத்தை உச்சரித்தாலும் முதலில் அந்த மந்திரத்தை சொல்லித்தான் அந்த மந்திரத்தை சொல்லணும், அந்த மந்திரத்தை சொல்லித்தான் அந்த மந்திரத்தை சொல்லணும். அதனால அந்த ஓங்காரம் இல்லையானால் அது உயிரில்லாத சடம் போல. ஓங்காரம் எல்லா மந்திரங்களுக்கும் உயிராக இருக்கும். உடலை எப்படி உயிர் இயக்குகிறதோ அதுபோல எல்லா மந்திரங்களையும் ஓங்காரம் இயக்குகிறது. ஓங்காரம் எது என்று கேட்டால் சிவபெருமானுடைய வடிவமே. ஓங்கார பொருள் யார் என்று கேட்டால் சிவனே ஓங்கார பொருளாக இருக்கிறான். இது பல நூல்களிலே பிரபலமாக சொல்லப்படுகிற மந்திரம் இது. அந்த ஓங்காரத்தினுடைய பொருளை சொல்ல முடியாமல் தான் பரமா முருகனிடத்திலே அவசாரப்பட்டு சிறையிலே கிடக்கும்படியாக நடந்தது பரமா. அந்த ஓங்காரத்துக்கு ஒரு விளக்கம் தருகிறார் கச்சியப்ப சிவாச்சர சுவாமிகள். ஈசன் மேவரு பீடமாய், ஏனையோர் தோற்று வாசமாய், எலா இனத்திற்கும் மரகிற்கும் முதலாய், காசி தன்னிடை மாய்பவருக்கு எம்பிரான் கலரும், ஆசில் தாரக பரமமா அதன் பொருள் ஆய்ந்தான் என்பது கந்த புராணம். அதனால பரமா சிறையிலே போட்டு விட்டான் முருகன். ஏன் போட்டான் என்றால் ஓங்காரத்துக்கு பொருள் சொல்ல முடியாது படியினாலே அவனை சிறையிலே போட்டு விட்டான். ஆனா அந்த ஓங்காரம் எப்படிப்பட்டது என்றால் சிவபெருமான் எழுந்தருளி இருக்கிற பீடமாக இருக்கிறது. சிவபெருமான் எழுந்தருளி இருக்கிற பீடமாக இருக்கிறது. மற்ற தேவர்கள் எல்லாம் தோன்றுகின்ற மூலமாக இருக்கிறது ஓங்காரம். சிவபெருமான் எழுந்தருளி இருக்கிற பீடமாக இருக்கிறது. மற்ற தேவர்கள் எல்லாம் அந்த ஓங்காரத்திலிருந்து தோன்றுகிறார்கள். ஈசன் மேவது பீடமாய், ஏனையோர் தோற்று வாசமாய், எல்லா எழுத்திற்கும் அறைகட்கும் முதலாய், எல்லா எழுத்துக்கும் முதல் எழுத்தாகவும் வேதத்திற்கு முதலாகவும் இருக்கும். அது ஞானசம்பந்தர் கூட சீர்காழி தேவாரத்துல ஓமென்று மறைவயில்வார் பரமபுரத் துறைகின்ற காமந்தன் உடல்நெறிய கணல் சேர்ந்த கண்ணானே என்று பாடுகிறார். ஓம் என்று சொல்லித்தான் எல்லாம் ஆரம்பிச்சாகும். இல்லையானால் அந்த மந்திரம் பயன் தராது. அதனாலே அது எல்லா எழுத்துக்கும் முதலாக இருக்கிறது. எல்லா எழுத்துக்கும் முதலாக இருக்கிறது. எல்லா எழுத்திற்கும் மறைகட்கும் முதலாய், காசிதன்னிடை மாய்பவருக்கு எம்பிரான் கலரும். காசியில இறப்பவர்களுக்கு இந்த ஓங்காரத்தை தான் சிவபெருமான் வருது திருவச்சேவியிலே உபதேசம் பண்ணுகிறாராம். கலர் ஆசில் தாரகப்பிரமம், அதுக்கு தாரகப்பிரமம் என்று ஒரு பெயர். தாரகப்பிரமம், தாரகப்பிரமம் என்று சொன்னால் பிறவிக்கடலை தாண்ட செய்வதற்கு தெப்பமாக இருப்பது. பிறவிக்கடலை தாண்ட செய்வதற்கு தெப்பமாக இருப்பது அந்த ஓங்காரம். அதனாலே வந்து அது தாரகப்பிரமம்னு சொல்றது. ஆசில் தாரகப்பிரமமா அதன் பொருள் ஆய்ந்தான், அந்த ஓங்காரத்தினுடைய பொருளை ஆய்ந்தான் என்று கந்த புராணத்தில் சொல்லுகிறார். இது பல நூல்களில் சொல்லப்படுகிறது. அது சிவ தர்மோத்தரத்தில் எப்படி சொல்றாருன்னா, ஓம் என்னும் பதமதனில் வேதம் மாறி உட்பவிக்குங்கிறார். ஓம் என்கின்ற அந்த பதத்திலிருந்து வேத முதலான கலங்கள் எல்லாம் உண்டாகும். அதிலிருந்துதான் பிறக்குதான். ஓம் என்னும் பதமதனில் வேதம் மாறி உட்பவிக்கும். அது எது போலன்னு கேட்டா ஆழம் வித்தின் உதிக்குமா போலுங்கிறார். ஆலவகையிலே ஆலமரம் அதனுடைய சாகை கிளை தலை எல்லாம் அந்த விதைக்குள்ள இருப்பது போல இந்த ஓங்காரத்துக்குள்ள எல்லாம் இருக்குதுங்கிறார். ஒரு எழுத்துக்குள்ள எல்லா எழுத்து இருக்குதான், ஒரு எழுத்துக்குள்ள எல்லா எழுத்து இருக்கா. அது எப்படியா இருக்கும்னா, அது ஆழ விதைக்குள்ள ஆழ மரம் இல்லையாங்கிறாரு. ஆழ விதை எவ்வளவு, அதுக்குள்ள ஆழ மரம் இல்லையா? அது தானே வெளியில வருது எல்லாமே, எல்லாம் அதுக்குள்ளதான வச்சிருக்கிறாரு. எவ்வளவு கட்டிக்காரன் பாரு, அதை வச்ச ஆழ விதைக்குள்ளே அவ்வளவு பெரிய வளர்ச்சி மரத்தை வச்சிருக்கிறானே. அதனாலே ஓம் என்னும் பகவகனின் வேதம் மாதிரி உற்பவிக்கும் ஆழம் வித்தியும் உதிக்குமா போல் என்பது சிவ தர்மோத்தரம். அதை கந்தபுராணத்தை கந்தர அலங்காரத்துல அருணகிரிநாத சுவாமி ஓங்காரத்தை ஒருவன் சிந்திக்கவில்லையானால், ஓங்காரப்பொருளிலே இருக்கின்ற முருகனை உணரவில்லையானால் அவன் உருப்படி ஆக மாட்டான்கிறார். ஆங்காரமும் அடங்கார், உடுங்கார், பரமானந்தத்தை தேங்கார், நினைப்பும் மறப்பும் மறார், திணைப்போதளவும் ஓங்கார துள்ளொளிக்குள்ளே முருகன் உருவம் கண்டு தூங்கார், துடுப்பு செய்யார், என் செய்வார் எமது உதற்கு. அதனால ஓங்காரத்துக்குள்ளே முருகன் இருக்கிறான், ஓங்காரத்திலே சிவபெருமான் இருக்கிறான். அதனால் இந்த ஓங்கார புல் எப்படிப்பட்டது என்று சொன்னால், சிவனை காட்டுவதற்கு ஆற்றல் உடையதாக இருக்கிறது அந்த மந்திரம். அதனாலதான் ஓம் எழுத்தில் அன்பு மிக ஊரிங்கிறார் அருணகிரிநாதர். ஓம் எழுத்தில் அன்பு மிக ஊரி, ஓமியத்தில் அந்த மருள்வாய் என்பது சுவாமி வளர்த்திருப்போம். அதனால உண்மை விளக்கத்தில் இந்த ஓங்காரத்தை சொல்றாரு. உண்மை விளக்கத்தில் இந்த ஓங்காரம் வருது. அது எப்படி சொல்றாருன்னா, நடராஜ பெருமானை பத்தி திருக்கூத்தை பத்தி சொல்லும் போது, அவன் ஆடுகின்ற அந்த திருக்கூத்தை சுற்றி வளைந்து இருக்கிற அந்த திருவாசி இருக்குது, அது ஓங்காரம். அப்படித்தான ஓங்காரமாத்தானே இருக்குது. ஓங்காரமீன திருவாசி புற்றாதனில் நீங்கா எழுத்தே நிறை சுடறா. இது எப்படி யாருக்கு தெரியும் இந்த உண்மை என்று கேட்டால், ஆங்காரம் அற்றார் அறிவர் அணி அம்பலத்தான் ஆடல் இது பெற்றார் பெறப்பற்றார். அங்காரம் அற்றவனுக்கு ஓங்காரம் தெரியும், அங்காரம் உள்ளவரையிலும் ஓங்கார பொருள் தெரியாது. அதனாலே இப்படி அந்த ஓங்காரம் என்பது அதனால பக்குவம் உள்ள ஞானிகளுக்கு எப்படி இருக்கும்னா, உள்ளே அது வந்து தானே இயங்கி கொண்டிருக்கும். அந்த ஓம் என்கின்ற மந்திரம் உள்ளே வந்து தானே மறந்தாலும் கூட அது நினைவுபடுத்தி கொண்டிருக்கும், நினைவுபடுத்தி கொண்டிருக்கும். அது அகாரமாக இருப்பது, உகாரமாக இருப்பது, மகாரமாக இருப்பது, நாதமாக இருப்பது, விந்துவாக இருப்பது, கலையாக இருப்பது. இந்த ஓங்காரம் அகாரம் உகாரம் மகாரம் நாதம் விந்து கலை, இது ஆறு. அகாரம் உகாரம் மகாரம் நாதம் விந்து கலை, இதை ஓரெழுத்தில் ஆறு எழுத்தை ஓதுவித்த பெருமாள் என்றார் அருணகிரிநாதர். அகாரம் உகாரம் மகாரம் நாதம் விந்து கலை, இத்தனையும் அந்த ஓங்காரத்தில் இருக்கு. அதனால ஒரு எழுத்தில் ஆறு எழுத்தையும் ஒதுவித்த பெருமாளே என்கிறார் அருணகிரிநாதர் திருக்கழு கொண்ட திருப்பதி. அதனால இப்படிப்பட்ட அந்த ஓங்காரமானது அடியேன் உய்வதற்காக, அடியேன் உய்வதற்காக சிவபெருமான் மந்திர வடிவமாக, ஓங்கார மந்திர வடிவமாக என்னுடைய உள்ளத்திலே நிற்கிறான். உய்ய என் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற உய்ய. அப்ப ஓங்காரத்தை உச்சரிக்காத உய்ய மாட்டான்னு. உய்தல் என்று சொன்னால், இந்த லோகத்துல செஞ்சாதி உள்ள வீடு வாசலோட படைச்சுக்கிட்டு இருக்கிறது பழைப்பு இல்ல, இது ஒரு பிழையான பழைப்பு தான். இது ஒரு பிழையான பிழைப்பு தான், தவிர பிழைப்பு தான் பிழையான பிழைப்பு. அதனால நிலையான பிழைப்பு இருக்குது பாரு, அந்த நிலையான பிழைப்புக்கு தான் உய்தல். அது உய்தாராவது உங்கண்ணந்தியும் மற்றொரு உண்மையை இன்மையின் என்று திருச்சதகத்துல சொல்றாரு. அதனாலே உயிரி வீடு பார்த்த பணம் கதை வச்சுக்கிட்டு பிழைக்கிறது பிழைப்பு அல்ல. ஏதோ கொஞ்சம் நாளைக்கு இப்படி இருந்துட்டு அப்புறம் போய்விடுவார். அதனால இது வந்து நிலையில்லாத பிழைப்பு. அதனால நிலையான பிழைப்பா இருப்பதா உயிர்தல். உய்யென்றால் பிழைத்தல், பிழைத்துக் கொள்ளுதல். அதே உஜ்யும் நெறி காட்டு வித்துட்டு ஓங்காரத்து உட்பொருளை ஐயன் எனக்கு அருளியவாறு அருவருவார் அச்சோவே என்று அச்சோபதியை தெரிஞ்சிருந்தார்கள். உய்யும் நெறி காட்டு வித்துட்டு ஓங்காரத்து உட்பொருளை ஐயன் எனக்கு அருளியவாறு அருவருவார் அச்சோவே என்பது அச்சோபதியை தர சொன்னார். அதனாலே உய்ய என்று சொன்னால் திருவருளை பெற்று வாழ்தல், பொருளை பெற்று வாழ்தல் இங்கே, அங்கே அருளை பெற்று வாழ்தல். பொருளை பெற்று வாழ்தல் அழிவுடையது, அருளை பெற்று வாழ்வது அழிவில்லாதது. அதனாலதான் உய்ய என்பது அருளை பெற்று வாழ்தல், அருளோடு கலந்து வாழ்தல், இறைகளோடு இசைந்த இன்பாது இன்பத்தோடு இசைந்த வாழ்வும்பார் சுந்தரமூர்த்தி வாழ்வு. அதனால உய்ய என் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற மெய்யா, நின்ற மெய்யா, அப்படி நின்ற மெய்ப்பொருளை மெய்யா என்று சொன்னால் அவன் தான் மெய்யாக இருப்பவன். அப்புறம் எல்லாம் பொய்யாக இருப்பது, அது மெய்யாக இருப்பது, மற்றதெல்லாம் பொய்யாக இருப்பது. அதனாலே மெய்யா விமலா, விமலா என்று சொன்னால் குற்றம் இல்லாதவன். மலம் என்றால் குற்றம் பொருள், மலம் என்று சொன்னால் குற்றம் என்று பொருள். அது ஜீவனுக்கு உள்ளது, சிவனுக்கு இல்லாதது. சிவனுக்கு இல்லாதது மலம், சிவனுக்கு உள்ளது மலம். அது உள்ள மலம் ஒன்றுன்னாரு பின்னாடி வெண்பாவலோட, உள்ள மலம் ஒன்றுன்னார். மலம் உயிர்களுக்கு உரியது, மலம் உயிர்களுக்கு உரியதாக இருக்கிறது, உரியதாக இருக்கிறது கூடவே இருக்கிறது. அதனால அந்த ஆணவ மலத்துக்கு சகச மலம்னு பேர், ஆணவ மலத்துக்கு சகச மலம்னு பேர். சகசம் எப்போதும் பழகிட்டு இருக்காங்க அவர்கிட்ட அப்படின்னு சொல்றாருல்ல, அதனால சகசமா இருக்கிறான். அது போல ஆணவ மலம் நம்மோடு சகசமா பழகிட்டு, ஆணவ மலத்தோடு நம்ம பழகிட்டு. சிவனுக்கு அது இல்லை, சிவனுக்கு அது இல்லாமையினால விமலன்னு பேர். இல்லாதது மலம், இல்லாதது சிவம், மலம் உள்ளது உயிர். அதனால விமலன், விமலா மெய்யா விமலா விடைப்பாக. விடைப்பாக என்பதுதான் அவன் வந்து ரிஷபத்தை வாகனமாக வைத்திருப்பான். வாகன் என்றால் செலுத்துவன், பாகன் என்றால் குதிரை, பாகன் என்றால் குதிரையை செலுத்துவன். இவன் விடையை செலுத்துவன், விடை என்ன காளை மாட்டை செலுத்துவன். அந்த காளை மாடு என்பது உயிர்கள், மாடு என்றால் உயிர்களை இயக்குவன், உயிர்களை இயக்குவன், அது விடைப்பாக. ரிஷபவாகனத்தை காளை மாட்டை வாகனமாக உடையவன் என்பது ஒரு பொருள். அதனுடைய உண்மை என்று சொன்ன உண்மை என்னவென்று கேட்டால், அதனுடைய தத்துவம் என்னவென்று கேட்டால், உயிர்களை இயக்குவோம், செலுத்துவோம், உயிர்களை செலுத்துவோம். ஒன்றாய் வேறாய் உடனாயிடு வருதல்லவா, அதனால கலப்பினாலே ஒன்றாக இருக்கிறான், பொருள் தன்மையினாலே வேறாக, செலுத்தும் தன்மையினாலே உடனாக இருக்கிறான் என்று சித்தாந்தத்தில் வரும். அதனாலே செலுத்துவது என்று சொன்னால் உயிர்கள் அறிவு சித்தறிவுடையதாகினாலே அந்த சித்தறிவுடைய உயிர்களை அந்த சித்தறிவை இயக்குதல், அந்த சித்தறிவை பேரறிவாய் இருக்கிற சிவன் இயக்குதல், இயக்குதல். அதனால செலுத்துதல் வேறு. ஆகவே அதனால அவனுக்கு விடைப்பாகன்னு வேறு. விடையை வாகனமாக உடையவன், உயிர்களை விடை என்கின்ற பசுக்களை செலுத்துபவன். வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்தவன் உயிரு. வேதங்கள் என்று சொன்னால் பண்மையில சொல்லுகின்றபடியினாலும் நான்கு வேதங்களும் இருக்கு. எஜுர் ஜாம அதரவன என்கின்ற நான்கு வேதங்களும். வேதம் என்பதும் ஆகமம் என்பதும் இரண்டும் சிவபெருமான் அருளி செய்ததுதான், இரண்டுமே சிவபெருமான் அருளி செய்தது. அந்த வேதம் இருக்கு எஜுர் ஜாம அதரவன என்கின்ற நான்கு வேதங்களும் நான்கு திருமுகத்திலிருந்து உண்டானது. கிழக்கு திருமுகமாயிருக்கிற தற்புருஷ முகத்திலிருந்து இருக்கு வேதமும், அகோர முகத்திலிருந்து யஜுர் வேதமும், வாமதேவ முகத்திலிருந்து இருக்கு ஜாம வேதமும், சத்யோசாத முகத்திலிருந்து அதர்வண வேதம், நான்கு முகத்திலிருந்து நான்கு வேதம். உச்சி முகமாயிருக்கிற ஈசான முகத்திலிருந்து 28 ஆகமங்களும். இதுல ஒரு வித்தியாசம் உங்களுக்கு தெரியுதா, நான்கு முகத்திலிருந்து நான்கு வேதங்களும், மேல் நோக்கிய முகமாயிருக்கிற ஈசான முகத்திலிருந்து 28 ஆகமங்களும். அப்படின்னா இந்த வேதம் பொதுவாக நான்கு உலகம் முழுவதையும் பார்க்கிறது, ஈசானம் மேல் நோக்கி இருப்பது. அந்த மேல் நோக்கி இருக்கிற முகத்தில் தோன்றிய ஆகம நெறியில நின்றவன் மேலே செல்லுகிறார். வேத நெறியில நிற்கின்றவர்கள் சொற்காதி போனங்களிலே சுத்திக்கிட்டு இருப்பாங்க, கடைசியா ரொம்ப காலம் கழிச்சு சிவலோகத்துக்கு போவாங்க. சாமானியம் அல்ல, வேத நெறியில நிற்பவர்கள் சிவலோகத்துக்கு போறது சாமானியமாக இல்லை. என்ன காரணம் என்றால், வேதம் எல்லா பொருளுக்கும் பரத்துவம் சொல்லும், எல்லா பொருளுக்கும் பரத்துவம், எல்லா பொருளும் உயர்ந்தது, எல்லா பொருளும் உயர்ந்தது, சூரியன் உயர்ந்தது, சந்திரன் உயர்ந்தது, நீர் உயர்ந்தது, நெருப்பு உயர்ந்தது, காற்று உயர்ந்தது, பிரம்மன் உயர்ந்தது, விஷ்ணு உயர்ந்தது, இந்திரன் உயர்ந்தவன் என்று எல்லாரையும் சொல்லும். அது ஒண்ணும் தப்பாவே தெரியல நமக்கு, சொல்றது தப்பா? சந்திரன் உயர்ந்தவன் என்று சொன்னா தப்பா? சூரியன் உயர்ந்தவன் என்று சொன்னா தப்பா? இல்லையே, உயர்ந்தவன் உயர்ந்தவன் எல்லாத்துக்கும் மேலே உயர்ந்தது ஒண்ணு இருக்கும் அல்லவா, எல்லாம் உயர்ந்தது எல்லாத்துக்கும் மேல. இந்த அதிகாரியும் உயர்ந்தவர், இந்த அதிகாரி உயர்ந்தவர், இந்த அதிகாரி உயர்ந்தவர், தாசில்தாரி உயர்ந்தவர், கலெக்டர் உயர்ந்தவர், அந்த அமைச்சர் உயர்ந்தவர், இந்த அமைச்சர் உயர்ந்தவர் சொல்லி கொண்டு போனாலும் மேல எல்லாத்துக்கும் மேல உயர்ந்த ஒரு தலைவர் இருக்கார் அல்லவா, குடியரசுத் தலைவர்னு. அது அவர் தானே எல்லாத்துக்கும் மேல உயர்ந்தவர். அது போல எல்லா தெய்வங்களும் உயர்ந்ததாக இருந்தாலும், எல்லா தெய்வங்களை இயக்குவராய், எல்லா தெய்வங்களையும் படைப்பவனாய், எல்லா தெய்வங்களையும் அழிப்பவனாய் இருக்கின்றானே அவன் தான் சொல்றான். அதே கண்டுபிடிக்கிறது வேதத்துல கண்டுபிடிக்கிறது சாமானியம் இல்லை. வேதத்துல கண்டுபிடிக்கிறது சாமானியமா இல்ல. ஆகமத்துல எடுத்த உடனே கண்டுபிடிச்சுடலாம். ஆகமத்துல முழுவதும் சிவவரத்துமே சொல்லும். ஆகமத்துல முழுவதும் சிவவரத்து. அதனால வேதம் பொது நூலு, ஆகமம் சிறப்பு. வேதம் ஆராய்ஞ்சுகிட்டே போகுதா, இதுவா இருக்குமா கடவுள், இதுவா இருக்குமா கடவுள், இதுவா இருக்குமா கடவுள், இதுவா இருக்குமா கடவுள், இதுவா இருக்குமா கடவுள்னு இப்படியே தேடிக்கிட்டே போயிட்டு திண்டாடிக்கிட்டு இருக்காங்க, தடுமாறிக்கிட்டு இருக்காங்க. இப்படி சொல்றாரு திருவிளையாட்டு புராணத்துல பரஞ்சோதி முனிவர். அது எப்படி சொல்றாருன்னா, பூதங்கள் பொதியல்ல, பூதங்கள் பஞ்சபுதம், அப்புறம் பொதி, பூதங்கள் அல்ல பொதியல்ல வேறு புலன் அல்ல. எல்லாம் பார்த்து பார்த்து நேதினு சொல்றது, கழிச்சு விட்டு போறது, நேதினு சொல்றது கழிச்சு விட்டு போறது. இது அல்ல, இது அல்ல, இது அல்ல, இது அல்ல, இது அல்ல, முதலே கண்டுபிடிக்க முடியாம ஒன்னொன்னா தேடி போதா. புதங்கள் அல்ல பொரியல்ல வேறு புலன் அல்ல, உள்ள மதியம் பேதங்கள் அல்ல, இவையந்தி நின்ற பிரிதல்ல என்று பெருநூல் வேதம் கடந்த தடுமாறும். புதங்கள் அல்ல பொரியல்ல வேறு புலன் அல்ல, உள்ள மதியம் வேதங்கள் அல்ல, இவையந்தி நின்ற இவையந்தி நின்ற பிரிதல்ல என்று பெருநூல் வேதம் கிடந்து தடுமாறு வஞ்சவெளி என்ப கூடன் மருகில், கூடல் மருகில், மதுரையில கூடன் மருகில் பாதங்கள் நோவ வளைந்தனால் இவகர்வாரையாயுவரே. இப்படியே வேதம் கிடந்து தருமாறுது அந்த திருவடியை கண்டுபிடிக்க முடியாம அந்த திருவடியில, அந்த திருவடிதான் மதுரை வீதியில விறகு விட்டதுன்றாரு. அந்த திருவடிதான் மதுரை வீதியில விறகு விட்டது, வளையல் விட்டது, மாணிக்கம் விட்டது, பாதங்கள் நோவ வளை வளையல் இந்த நம்ம விறகு வளையும் தனாதி பகர்வாரையாகும் அவரே என்பது திருவிளையாட புராணம். அதனாலே வேதம் புதுநூல், ஆகமம் சிறப்பு நூல். வேதத்துக்கு தூரமாக இருக்கிறானா, ஆகமத்துக்கு தூரம் இல்லையா, ஆகமே அவன், அவனே ஆகமம், சிவனே ஆகமம், ஆகமமே சிவன். அதனால ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பாந்தாழ்வாள்னு காண்டார். வேதம் என்ன பண்ணுதான், சிவருமான கூப்பிடுதான், ஐயா அப்படின்னு கூப்பிடுதான். ஐயான்னு கூப்பிட்டாலே புரியுது இல்ல, தூரத்துல இருக்கான்னு அர்த்தம். அப்படி கூப்பிடும் போது அவன் எப்படி இருக்கிறான்னா, ஆழ்ந்து இருக்கிறானா, அகழ்ந்து இருக்கிறானா, ஓங்கி இருக்கிறானா, நுண்ணியனா இருக்கிறானா. அதனால கண்டுபிடிக்க முடியல. மிக ஆழத்துல இருக்கிறத கண்டுபிடிக்க முடியாது, மிக உயரத்துல இருக்கிறத கண்டுபிடிக்க முடியாது, மிக அகழ்ந்து இருக்கிறதையும் கண்டுபிடிக்க முடியாது, மிக நுட்பமா இருக்கிறதையும் கண்டுபிடிக்க முடியாது. முடியுமா இப்ப நம்மளால முடியுமா, மிக ஆழத்துல இருக்குது முடியாது, மிக உயரமா இருக்கு முடியாது. அதே வேதங்கள் ஐயா என, ஐயா என, இந்த ஐயாங்கிற வாக்கியம் இருக்கு பாருங்கோ, போகும் எல்லாரையும் தெரிஞ்சவே தெரியாதே, எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் ஐயான்னு கூப்பிடலாம், அதுல ஒண்ணும் தப்பே இல்லை. ஐயாங்கிறது சிவருமானுக்குதான் பெயர், ஐயாங்கிறது சிவருமானுக்குதான் பெயர். உசாரத்தினால மனுஷாலையும் ஐயானு கூப்பிடும், ஐயர் என்பது ஐயா. அதனால ஐங்கிற எழுத்தே கடவுள், ஐங்கிற எழுத்தே கடவுள், ஐ என்கிற ஒரு எழுத்துக்குவாரு அது கடவுள். அது முன்னை இட்ட தீ முப்புறத்திலே என்கிறார் பட்டினத்தார். முன் ஐ, முன் ஐ இட்ட தீ முப்புறத்திலே, முன் ஐ முதற் கடவுள், முன் ஐ என்றால் முதற்பு, முதற் கடவுள், முன் முதல் ஐ கடவுள், முதற் கடவுள் இட்ட தீ தென்னிலங்கு அப்படின்னு பட்டினத்தார் பாட்டு. ஆகையினாலே அப்படி வேதத்துக்கு தூரமாக இருப்பதனால வேதம் கூப்பிடுதான், ஐயா என ஓங்கி ஆழ்ந்து அகந்தன். அப்படி வேதத்துக்கு அப்படி இருக்கிறான், ஆகமத்துக்கு அப்படி இல்லை, ஆகமம் ஆகவே இருக்கிறான். அதனால இப்ப நாம செய்யற வழிபாடெல்லாம் ஆகம வழிபாடு, நாம செய்யற வழிபாடெல்லாம் ஆகம வழிபாடு. ஆகமம் மிகச்சிறப்புடையது, சிவாகமம் மிகச்சிறப்புடையது. அதனாலதான் எண்ணில் ஆகம எம்பி இறைவர் தாம் விரும்பு உண்மையாவது பூஷண என உரைத்தருள என்று பெரிய புராணம் சொல்லியது. அதனால ஆகமம் ரொம்ப சிறப்பு. அந்த ஆகம வழியில இப்ப நம்ம பூஷை பண்ணிக்கிட்டு நம்ம சொல்ற மந்திரங்கள் எல்லாம் ஆகமம் தான். புஷ ஆகம விதி, ஆகம விதி, எய்த ஆகம விதியெல்லாம் செய்தால் உயிர்கள் யாவையும் ஈர்த எம்பிராட்டிங்கிறாரு பெரிய புராணத்துல சேக்கலாஸ். அதனாலே வேதங்கள் ஐயா என ஒங்கி ஆழ்ந்தகந்த நுண்ணியனே, வெய்யாய் தனியாய் ஏமானதா உங்களா, வெய்யாய் தனியாய், பெய்யா என்று சொன்னால் வெப்பமாக இருப்போம், தனியா என்று சொன்னால் தட்பமாக இருப்போம், வெப்பமாகவும் இருக்கிறான் தட்பமாகவும் இருக்க, வெப்பம் என்றால் சூடு, தட்பம் என்றால் குளிர்ச்சி, சீதமாகவும் இருக்கிறார் உஷ்ணமாகவும் இருக்கிறார். சீதம் என்றாலும் வெப்பம் என்றாலும் ஒன்று, சீதம் என்றாலும் குளிர்ச்சி என்றாலும் ஒன்று, வெப்பம் என்றாலும் சூடு என்றாலும் ஒன்று, உஷ்ணம் என்றாலும். அதனாலே சிவன் எப்படி இருக்கிறான் என்று கேட்டால், வெப்பமாகவும் இருக்கிறான், தப்பமாகவும் இருக்கிறான். வெப்பமும் தப்பமும் இல்லைன்னா உயிர்கள் வாழாது, பயிர்கள் வாழாது. பயிர் வாழறணும்னாலும் வெப்பம் இருக்கணும், தப்பமும் இருக்கணும். குளிர்ச்சியிலே இருந்துச்சுன்னு வச்சுக்க உருப்படியாவாது, வெப்பத்திலே இருந்து வச்சுக்க. அதே மாதிரி உடம்புல வெப்ப மாத்திரம் இருந்துச்சு வச்சுக்க, காலி ஆகிடுவான். தப்ப மாத்திரம் இருந்துச்சு வச்சுக்க, தப்ப மாட்டேன். தப்ப மாத்திரம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோ, தப்பவே மாட்டேன். தட்பம் என்றால் புரியுதா? அதனாலே வந்து வெப்பம் தப்பம் இரண்டும் ஆக இருக்கிறாராம். அது சிவபெருமான் வெப்பம், உமாதேவி தப்பம். இவ குளிர்ச்சி, அவர் சூடு. சுவாமி சூடா இருக்கிறாரு, இவ குளிர்ச்சியா இருக்கு. ரெண்டும் உலகத்திலையும் இருக்குது, அண்டத்திலையும் இருக்குது, பிண்டத்திலையும் இருக்கு. அண்டத்திலையும் வெப்ப தப்பம் இருக்கிறது, பிண்டத்திலையும் இருக்கிறது. இந்த ரெண்டும் வெளியில இல்லையானால் உலகம் வாழாது, உடம்புல இல்லைன்னா உயிர் வாழாது. அதனாலே வெய்யாய் தனியாய் யமானனாம். யமானன் என்பது உயிருக்கு உயிராக இருப்பது. யமானன் என்பது இயக்குவனாய், யஜமானன் என்று சொல்வது. யஜமானன் என்கிற வார்த்தை யமானன் என்று வந்தது. யஜமானன் என்று சொன்னால் உயிருக்கு தலைவனாக இருக்கும், எல்லாருக்கும் யஜமானனாக இருப்பது. யமானனாம் விமலாம், மறுபடியும் விமலாங்கிற. விமலா என்றால் வெவ்வேறு விதமான குற்றங்கள் பல இருக்கிறது அல்லவா, அந்த குற்றங்கள் எதுவும் இல்லாதவனாக இருப்பதனாலே மறுபடி விமலான்னாரு. பொய்யாயின எல்லாம் போயகல வந்தருளி, பொய்யாயின எல்லாம் போயகல வந்தருளி. சிவபெருமான் வந்தான், அருள் செய்தான். அவன் செய்த உடனே என்னாச்சுன்னா, என்னென்ன எனக்கிட்ட போயிருச்சோ அத்தனையும் போயிருச்சுன்னாரு. போய் அகல, போய் அகல, தூரம் போயிருச்சுன்னா தூரம் போயிருச்சு. பக்கமாக இல்லை, பக்கமா இருந்தா மறுபடியும் வரும், பக்கமாக இருந்தா மறுபடியும் மிக தூரமாக அகன்று போய்விட்டது. அகன்று விட்டது என்பது ஒன்று, அகன்று போய்விட்டது, அகன்று போய்விட்டது. அகன்று விட்டது என்பது ஒரு வகை, அகன்று போய்விட்டது என்று சொன்னால் சுத்தமாக தொலைந்து போயிடுச்சு. என்ன விளங்குத? அகன்று விட்டது, ஆக பக்கத்துல கூட இருக்கலாது, இல்ல அகன்று போய் அத போய் அகலன்னார். போய் என்ன விளங்குது? அந்த வாக்கியத்துல விளங்குத? அகன்று விட்டது அப்படின்னா கூட மறுபடியும் தொடர்றதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். அகன்று போய் விட்டது, என்னிடத்துல இருந்த பொய் அத்தனைய அகன்று போய் விட்டது. அவன் வந்தான், அருளினான், பொய்ய அகன்று போய்விட்டது. பொய்யாயினெல்லாம் பொய் முதலாகிய அத்தனை குற்றங்களும், எல்லா குற்றங்களுக்கும் முதல் குற்றமாக இருப்பது பொய். பொய் அந்த பொய் முதலான எல்லா குற்றங்களும் அதோட சேர்ந்த சொந்தக்காரன் பூரா ஓடி போயிட்டான். பொய்க்கு சொந்தக்காரன் எவ்வளவு பேர் இருக்கா தெரியுமா? பொய்யாயின எல்லாம் போயகல வந்தருளி. அப்படி பொய் போச்சுன்னா அப்புறம் என்ன வரும்? மெய் வரும். இருள் போச்சுன்னா ஒளி வருவது போல, இருள் போச்சுன்னா ஒளி வருவது போல, பொய்யாயின எல்லாம் போயகல வந்தருளி. அப்புறம் என்ன? மெஞ்ஞானமாகி முடிவுகின்ற மெய்ச்சுடு. பொய் போச்சு, மெய் வந்துச்சு. மெய் எப்படி இருக்குதுன்னா, அது பிரகாசிக்கின்ற உண்மை பொருளாய் விளங்குகின்ற சுடராக விளங்குகிறார். மெய்ச்சுடராக இருக்கிறது அது. ஞான மெய்ச்சுடர்னா ஞான விளக்குன்னு சொல்லுது, ஞான ஒளின்னு சொல்லுது. மெய் என்பது ஞானமும், சுடர் என்பது ஒளியும், ஞான ஒளியாக விளங்குகிறது. அது மெய்ஞானமாகி மெழுகின்ற அந்த மெய்ஞானமாகி மெழுகின்ற மெய்ச்சுடர் என்பது பிரகாசத்துக்கு ஞானம், ஞானத்துக்கு பிரகாசம், அஞ்ஞானத்துக்கு இருள். அஞ்ஞானத்துக்கு இருள் ஓமே, ஞானத்துக்கு விஞ்ஞானத்துக்கு ஊழி ஓமை. அது விஞ்ஞானமாயி மெழுகின்ற மெய்ச்சுடரே அப்படின்னார். அதற்கு மேல விஞ்ஞானம் இல்லாத நின்ப பெருமானே, விஞ்ஞானமாயி என்னுடைய இருக்கின்ற குற்றங்கள் எல்லாம் போகும்படியாக அவன் வந்து அருளி விஞ்ஞானமாயி பிரகாசிக்கின்ற ஞானச்சுடராக விளங்குகின்றான் என் உள்ளத்திலே. நான் வந்து எந்த விதமான ஞானமும் இல்லாதவன்னார். இதற்கு முந்தி எனக்கு எந்த ஞானமும் கிடையாது. இஞ்ஞானம் இல்லாதேன், எந்த ஞானமும் இல்லாதவன். எந்த ஞானம் என்பது கடவுளை அறிகின்ற ஞானம், உலகத்தை அறிகின்ற ஞானம், உயிரை அறிகின்ற ஞானம் முதலாகிய எந்த ஞானமும், பாத ஞானம், பரிஞானம், பரிஞானம் முதலான எந்த ஞானமும் இல்லாதவனாக இருந்தேன் என் இன்பப் பெருமானே என்று அவனை வாழ்த்துகிறார். எஞ்ஞானம் இல்லாதேன் இன்பப் பெருமானே, அஞ்ஞானம் தன்னை அகழ்வுக்கு நல்லது. இப்படி இன்பப் பெருமானாக இருக்கிறவன் அஞ்ஞானத்தை அகழ்வுக்கு நல்லறிவாக இருக்கிறார். அஞ்ஞானம் என்பது உயிருக்கு அந்த ஆணவ மலத்தினால வந்த அஞ்ஞானம். அளவு மலத்தினர் ஞானம் இல்லாதது அஞ்ஞானம், சுத்தம் இல்லாதது அசுத்த என்பது போல, சுத்தம் இல்லாதது அசுத்த என்பது போல, ஞானம் இல்லாதது அஞ்ஞானம். அந்த ஆ போட்டா இல்லேன்னு அர்த்தம், ஆ போட்டா இல்லேன்னு அர்த்தம், விளங்குதா? அதனாலே அஞ்ஞானம் என்கின்ற அறியாமையை உடையவனாக இருந்தேன், அந்த அந்த அஞ்ஞானத்தை என்ன பண்ணினான், நீக்கினான், அஞ்ஞானத்தை நீக்கினான். நீக்கினான் என்று சொன்னால் அவன் எப்படி இருக்கிறான் என்றால் நல்ல அறிவு வடிவமாக இருக்கிறான். சிவன் அறிவு வடிவம், ஞான வடிவம் என்று சொல்லுவது. ஞான வடிவமாக இருக்கின்ற சிவன் என் உள்ளே புகுந்தபடியினாலே அஞ்ஞானம் ஓடி போய்விட்டது. அஞ்ஞானம் தன்னை அகழ்விக்கும் நல்லறிவே என்று அஞ்ஞானம் தன்னை அகழ்விக்கும் நல்லறிவாக விளங்குகிறான். ஆக்கம் அளவிறுதி இல்லா அனைத்துலகம், இது எப்படிப்பட்டதுன்னா நல்லறிவாக இருக்கின்ற சௌரவன் ஆக்கம் அளவு இறுதி இல்லாய், இது அவனுடைய இயல்பு. அவனுடைய இயல்பு என்ன வந்து கேட்டால் தோன்றுதல், நிலைத்திருத்தல், அப்புறம் முடிந்து விடுதல், இது உயிர்களுக்கு. தோன்றுதல் ஒரு குறிப்பிட்ட கால வரையில இருக்கிறது, அப்புறம் இறுதி, அப்புறம் இறுதி சடங்குன்னு கூட போட்டுறான்ல. அதனால அந்த மாதிரியான வேலையே இல்லாதவன். ஆக்கம் அளவு இறுதி, இறுதினா முடிவு, முடிவு இது இல்லாதவன், முடிவு இல்லாதவன், குறிப்பிட்ட காலம் என்று ஒன்று இல்லாதவன். அதான் அளவுன்னு சொல்றது, குறிப்பிட்ட ஒரு அளவு காலம், ஒரு அளவாகிய காலம் இல்லாதவன். ஆக்கம் தோன்றுதல் இல்ல, ஆக்கம் தோன்றுதல், அளவு நிலைத்திருத்தல், அப்புறம் இறுதி முடிந்து விடுதல். இந்த தோற்றம் அது முதல் நடு கடைசி, இந்த மூன்றும் இல்லாதவன். முதலும் இல்லை, நடுவும் இல்லை, கடைசியும் இல்லை. ஆக்கம் அளவு இறுதி இல்லாய், அர்க்கம் அளவு முதல் எடை கடை தோன்றுதல் நிலைத்தல் முடிதலாகிய செயல் இல்லாதவனாய் எப்பொழுதும் உள்ளவனாய். இது இல்லாதவன்னா எப்பொழுதும் உள்ளவனாய் இருக்கிறான். அவன் தான் என்ன பண்றான், இப்படி முதல் இல்லாதவனாய் இறுதி இல்லாதவனாய் இருக்கிற சாமி என்ன பண்றான்னா அனைத்து உலகை என்ன பண்றான், உண்டாக்குகிறான், நிறுத்துகிறான், அப்புறம் ஒடுக்குகிறான். அக்க அளவிறுதி இல்லாய், அனைத்துலகும் ஆக்குவாய், காப்பாய், அழிப்பாய், அருள். அனைத்துலகையும் அப்ப ஒருவன் தான் ஆக்கிறான், ஆக்கிறான உண்டு பண்ணுகிறான், உண்டு பண்ணுகிறான், உலகத்தை தோற்றுவிக்கிறான், உலகத்தை தோற்றுவிக்கிறான். உலகம் வந்து ஒருவன் இல்லாமல் தோன்றான். உலகம் இப்ப இருக்கிறதல்லவா, சூரியன் முதலான அந்த ஒளிப்பொருள், அப்புறம் மண் முதலான பூதப்பொருள்கள், மண் முதலாக உள்ள பூதப்பொருள்கள், மற்ற அத்தனை உயிர்களும் சராசரங்களும், சராசரங்களும் உலகம் முழுவதும், உலகம் முழுவதும் அத்தனை பொருள்களும் ஒருவனால உண்டாக்கப்பட்டது. அதை பண்ணிய உலகினில், பண்ணிய உலகம், பண்ணிய உலகினில் மகிந்த பாவத்தை, இது யாரு பண்ணினது இந்த பையே, இது யாரு பண்ணினது இந்த பையே, தானா உண்டாயிருக்குமா, என்ன அருமையா இருக்குது, நல்லா இருக்குது பின்னல், அதா பின்னிருக்குமா அந்த உயரா, இல்ல இல்ல இது யாரும் பின்னிருக்கிறது, யாரு பின்னது, இது யாரு பண்ணதுன்னு கேக்குறாங்க. நல்லா பண்ணிருக்கிறா பலகாரம், யாரு பண்ண அந்த பலகாரம், தானா பலகாரம் உண்டாயிருக்குமா, அது போற அது போற. அது அப்ப அப்பர் சுவாமி அப்படி சொன்னார், பண்ணிய உலகினீர் பயின்ற பாவத்தை நன்றி என்று அறுப்பதும் தப்பத்தை வாய், அழகா இருக்கும், அது சுப சுவையா இருக்கும். பண்ணிய உலகினீர், பண்ணிய உலகம் இது ஒருவனால பண்ணப்பட்டவன். இத்தனை மலை மரங்கள் குடிகள் வானங்கள் ஆகாயங்கள் பஞ்சபூதங்கள் அத்தனையும் ஒருவனால உண்டு பண்ண. இந்த மண்டபமா, இது யாரு கட்டது, நல்லா இருக்கே, பத்தி பத்தியா ரொம்ப அழகா இருக்கே, இந்த தூணு இதெல்லாம் ரொம்ப அழகா பண்ணிருக்காளே, இது யாரு கட்டினது. ஒருவன் இல்லாமல் இந்த மண்டபம் உண்டாகாதது போல ஒருவன் இல்லாமல் உலகம் உண்டாக, உலகம் உண்டாக. அதனால உலகத்துக்கு ஒருவன் வேண்டும், உலகத்துக்கு ஒருவன் வேண்டும். ஒருவனோடு ஒருத்தி ஒன்றென்று உரைத்திடும் உலகம் எல்லாம் வறுமுறை வந்து நின்று போவதும் ஆதலாலே தருபவன் ஒருவன் வேண்டும். ஒருவனோடு உருத்தி ஒன்றென்று அவன் அவள் அது என அவை முக அந்த சிவஞான போதத்தின் முதல் சூத்திரத்தை விளக்கம் பண்றாரு. அவன் அவள் அது என அவை மூவெனமையும் தோற்றிய திவியே ஒடுங்கி மலத்துள்ளதா அந்த மாதிரி என்மனார் குலவன் வருது அல்லவா. அதே ஒருவனோடு ஒருத்தி ஒன்றென்று ஒருவன் ஒருத்தி ஒன்று உலகம் முழுவதும் சிந்து போச்சு மூணு வாக்கி இது உள்ள அடைச்சிருக்காங்க நல்ல விளங்குதா. ஒருவன் ஆண் வர்க்கங்கள் எல்லாம் ஒருவன், பெண் வர்க்கங்கள் எல்லாம் ஒருத்தி, அப்புறம் எல்லாம் அது, அப்புறம் எல்லாமே அது போயிருந்தன அது எல்லாம் அது எல்லாமே அது அவன் அவள் அது அவன் அவள் அது எல்லா பொருளும் அது சொல்றாரு. ஒருவனோடு ஒருத்தி ஒன்றென்று உரைத்திடும் உலகம் எல்லாம் வருமுறை வந்து நின்று போவதும் தருபவன் ஒருவன் வேண்டும். அவை எப்படி இருக்கணும் தெரியுமா? தான் முதல் ஈருமாயி மறுவிடு அனாதி முத்த சித்தூரு வண்ணிந்து சித்துருவாக இருக்கிறான், முத்தியல்வாகவே முத்தனாக பாதங்களில் நீங்கியவனாக இருக்கிறான், ஞான வடிவமாக இருக்கிறான், முதல் இல்லாமல் இருக்கிறான், கடைசி இல்லாமல் இருக்கிறான். அவன் தான் இந்த உலகத்தை விட்டு வந்தான். ஒருவனோடு உறுத்தி ஒன்றென்று உரைத்திரு உலகமெல்லாம் வருமுறை வந்து நின்று போவதும். அதனாலே எல்லா உலகத்தையும் என்ன பண்றான்னா வைக்கிறான் வாங்குறான்னாரு மாணிக்கவாசகர். எதுவா வைக்கிறான வாங்குறான என்ன ஒரு அழக பாரு, வைக்கிறது வாங்குறது அவனை லெகுவா செய்யறான். அது இவ்வளவு பெரிய உலகத்தை அண்டங்களை இவ்வளவு உலகம் இப்ப நமக்கு கண்ணுல தெரிஞ்சது கொஞ்சம் தானே தெரியாது. எவ்வளவு அண்ட பகுதியின் உண்டை பிறக்கம் அளப்பெருந்தன்மை வளப்பெருங்காட்சி ஒன்றொரு கொண்டு நுண்ணொழிவு நூற்றொரு கோடியில் இத்தனை கோடி உலகங்களையும் ஒருத்தன் தான் பண்றான்னாரு. அவன் என்னமா பண்றான், லெகுவா வைக்கிறான் அப்புறம் வாங்குறான். பிச்சரிந்தியே விளைவு செய்வாய் விண்ணும் மன்னகம் முழுதும் யாவையும் வைச்சு வாங்குவாய். வைத்து திருநெல்கண்ட நாயனாரு அந்த ஓட்டை வச்சு வாங்கிட்டார. அந்த இடத்துல சொல்றாரு, அந்த இடத்துல சேர்க்கலாரு சொல்றாரு, இத்தனை கோடி உலகங்களையும் வச்சு வாங்குறவன் இந்த ஓட்டை வச்சு வாங்க முடியாது. அதனால தான் வைத்து எல்லாம் தான் வைத்து வாங்கவல்லான் என்பார். அதனால இத்தனை உலகங்களையும் ஒருவனாலும் உண்டு பண்ணப்பட்டது. அவன் தான் சிவன். அவன் என்ன பண்றான்னா ஆக்குகிறான் உயிர்களுக்காக, உயிர்கள் வாழ்வதற்காக உலகத்தை ஆக்குகிறான், ஒரு குறிப்பிட்ட காலம் நிறுத்துகிறான், அப்புறம் ஒடுக்குகிறான். படைத்தல் காத்தல் அழித்தல் அது ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அழிக்கிறானா. அப்புறம் அழிச்ச பிற்பாடு அழித்தலுக்கு அடுத்தாற் போல வருகிறது மறைத்தல் துறையில் பஞ்சகிருத்தியத்தில் மறைத்தல். அது சிருஷ்டி திதி சம்காரம் துரோபவம்னு சொல்றது. இந்த மறைத்தலை துரோபவம்னு வடமொழியில சொல்றது. படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் மறைத்தலை துரோபவம் என்று வடமொழியில சொல்றது. அந்த மறைத்தலாகிய அந்த கிருத்தியத்தையும் அவன் தான் செய்கிறான். அது படைக்கிறதுக்கு பரம, காக்கிறதுக்கு விஷ்ணு, அழிக்கிறதுக்கு உருத்தரன், மறைக்கிறதுக்கு மகேஸ்வரன், அருளுக்கு சதாசிவன். அது படைப்பன் அயன் அழிப்பன், படைப்பன் அயன் அழிப்பன் அழிப்பன் உலான அழிப்பன் தங்கைய கண் மாயன் அழித்தல்னா காத்தல். இந்த பெரியலான போட்டா அழித்தல் துளைக்கிறது. இந்த சின்ன இந்த இது உலானா இருக்கு பாரு மற்ற அலானா, அந்த அலானா போட்டு இலீனா போட்டீங்கன்னா அழித்தல் என்றால் காத்தல். காத்தல் படைப்பன் அயன் அழிப்பன் தங்கைய கண் மாயன் துடைப்பன் உருத்திரன் சொல்லி திடப்பறவை எங்கும் துரோபவிப்பர் ஈசர் மகேஸ்வரர் சதாசிவர் அன்றே அனுக்கரகராம் என்பது உண்மை வழக்கம். அதனாலே இப்படி பஞ்சகிருத்தியத்துக்கும் பஞ்சமூர்த்திகள் செய்கின்றார்கள் என்று சொல்லுகிறதா நூல்கள் உண்மையிலே அப்படி அல்ல. இது உபசாரத்தினாலே பரமா செய்கிறான், விஷ்ணு செய்கிறான், உருத்தரன் செய்கின்றான், மகேஸ்வரன் செய்கின்றான் சொன்னாலும் கூட எல்லா தொழிலையும் சிவனையே செய்கிறான். எல்லா தொழில்களையும் சிவனையே செய்கிறான். அது உலகம் யாவையும் தாமுல வாக்கலும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே என்பாரு கம்பர். கடவுள் வாழ்ந்து கம்பர் ராமாயணத்துல கடவுள் வாழ்ந்து பேரெல்லாம் நாராயணன் சொல்லாமே சிவன் சொல்லாமே. இது ராமாயணம் பாடுறமா சிவன் சொல்லப்படாது. ராமாயணம் பாடுறதுனால சிவன் சொல்லப்படாதான், சொல்லப்படாதுன்னு சொல்லிவிட்டு நினைச்சுக்கிட்டு சிவன் தான் செய்யுங்கிறத உள்ள ரகசியமா வச்சு உலக யாவையும் யாம் தாமுல வாக்களும் நிலைபுறுத்தலும் நிக்கலு நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே. இது யாரு செய்யறானா அவன் தலைவர், அவனுக்கு நாங்கள் அடிமை. அப்படி 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 ஒரு மேக்கப்பா பாடிட்டார். அது ஆர்த்த பிறவி நாம் ஆர்த்தாடும் தீர்த்தனத்தில்லை சித்தம்பலத்தை தீயாடும் கூத்தனை வாழும் கோலையமும் எல்லோரும் காத்தும் படைத்தும் கறந்து விளையாடி என்று பேசினார் திருவாசகத்துல திருவம்பா. இந்த பாட்டத்தை அப்படி எடுத்து பாடினார் கம்பர். அதனாலே எல்லா உலகத்தையும் எல்லா தொழிலையும் பஞ்சகிருத்தியத்தையும் சிவன் ஒருவனே செய்கிறான். அது போற்றி எல்லா உயிர்க்கும் தோற்றமாம் புட்பாலும், போற்றி எல்லா உயிர்க்கும் போகமாம் பூங்கடல், போற்றி எல்லா உயிர்க்கும் ஈராம் இணையடிகள், போற்றியமால் நான்முகனும் காணாத குண்டரிகம், போற்றியா உய்ய குண்டர்களும் பொருள், போற்றியா மார்கழி நீர் ஆடவியலும் பாவாயுங்கிறதல்லவா. பஞ்சகிருத்தியத்தையும் சிவன் ஒருவனே செய்யும், பஞ்சகிருத்தியத்தையும் சிவன் ஒருவனே. அது அந்த திருக்கூத்தை பார்த்தாலே தெரியும், திருக்கூத்தை பார்த்தாலே தெரியும் என்றான் பஞ்சகிருத்தியத்தை செய்கிறான் என்பது நன்றாக விளங்கும். தோற்றம் துடிய குடுக்கை படைக்குது, சமைத்தகரம் காக்குது, நெருப்பு எந்திய கரம் அழிக்குது, இந்த ஊந்திய திருவடி இருக்குதுவார் முயலகன ஊந்திய திருவடி அது மறைக்குது, தூக்கிய திருவடி அருளை கொடுக்குது. தோற்றம் துடியதனில் தூயும் திதி அமைப்பில் சாத்தியின அங்கியிலேயே சங்காரம் ஊற்றம உங்கு மலர்பதத்தை உற்ற திரோதம் முத்தி நான்ற மலர்பதத்தை நான்ற மலர்பதம் தூக்கிய திருவடி கெடுத்த பொற்பாகும். நான்ற மலர்பதத்தை நாடு என்று உண்மை விளக்கத்தில் சொல்லுவதா. அதனால பஞ்சகிருத்தியத்தை யாரு பண்ணுகிறார் என்றால் சிவன் ஒருவனே பண்ணுகிறார். அது மாணிக்கவாசகர் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய். இந்த மறைத்தல நடுவில் சொல்லல, மறைத்தல சொல்லல, அது மறைத்தல அதுக்குள்ள மறைஞ்சிருது. மறைத்தல எப்படி இருக்குது, அதுக்குள்ள மறைஞ்சிருது. இனம் பற்றி பஞ்சகிருத்தியத்தையும் வச்சுக்கணும், இனம் பற்றி பஞ்சகிருத்தியத்தையும் வச்சுக்கணும். ஒரு பொருளை சொன்னா இன்னொரு பொருள் அந்த இனம் பற்றி அதை சேர்த்து கொள்ளணும். ஆகையினாலே இப்படி ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அப்புறம் அருள் தருவாய், அருள் தருவாய் என்பதுதான் மோட்சம். ஆகையினாலே இப்படி இந்த சௌராணத்திலே இந்த விளக்கத்தை சொல்லுகிறார் மாணிக்கவாசகர் திருச்சிற்றம்பலம். நம்ம பார்வதி பதே கருப்பத்தூரி பிறவானே கணக்கப்பாடு துடலாதே திருப்பொற்பாத தனுபூதி சிறக்கப்பாலே தருள்வாயே பரப்பற்றாறு குறியோடு பரத்தப்பாறு கனியோனே திருக்கை சேவர் குடியோனே ஜெகத்தில் சோதி பெருவானே வான்முகில் வடாது வீய மலிவடம் துறக்க மன்னன் பொன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிரல் வாழ்க நான்மறை அறங்களோங்கலற்றவம் வேண்டி மல்க மேன்மை உள் தெய்வ நீதி விளங்குக உலகம் எல்லா நம பார்வதி பதையே.